ஓம் சாந்தி. முரளி டேட் 28/6/2024 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உள்நோக்கு முகமாக ஆகுங்கள், அதாவது அமைதியாக இருங்கள். வாயினால் எதுவும் பேசாமல் இருங்கள். ஒவ்வொரு காரியத்தையும் அமைதியாக செய்யுங்கள். ஒருபோதும் அசாந்தியை பரப்பாதீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களை ஏழையாக ஆக்குகின்ற அனைவரை காட்டிலும் பெரிய விரோதி யார்? பதில்: கோபம். எங்கே கோபம் உள்ளதோ அங்கே பானை தண்ணீரும் கூட வற்றி போகும் என்று பழமொழி இருக்கின்றது. பாரதத்தின் பானை வைரம் வைடூரியங்களால் நிரம்ப பெற்றதாக இருந்தது. இந்த பூதத்தின் காரணத்தால் காலியாகி விட்டிருக்கின்றது. இந்த பூதங்கள்தான் உங்களை ஏழையாக ஆக்கிவிட்டது. கோபம் அடையும் மனிதர்கள் தாங்களும் சூடாகி மற்றவர்களையும் சூடாக்குகின்றனர். அதனால் இப்போது இந்த பூதங்களை அந்தர்முகியாகி, அதாவது உள்முக நோக்குள்ளவராகி வெளியேற்றுங்கள். ஓம் சாந்தி. பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், இனிமையான குழந்தைகளே, அந்தர்முகி ஆகுங்கள். அந்தர்முக்தா என்றால் எதுவும் பேசாதீர்கள். தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். இது தந்தை வந்து குழந்தைகளுக்கு கற்றுத்தருவதாகும். இதில் வேறு எதுவும் பேசுவதற்கு தேவையில்லை. புரிந்து கொள்ள வைக்கப்படுகின்றது. இல்லறத்தில் இதுபோல் இருக்க வேண்டும். இதுதான் மன்மனாபவ, என்னை நினைவு செய்யுங்கள். இது முதல் முக்கியமான விஷயம். குழந்தைகளாகிய நீங்கள் வீட்டில் கோபப்படவும் கூடாது. கோபம் எப்படிப்பட்டது என்றால் அது குடத்தில் உள்ள தண்ணீர் கூட வற்றி போக செய்யும். கோபவசமான மனிதர்கள் அசாந்தியை பரப்புகின்றனர். அதனால் இல்லறத்தில் இருந்து கொண்டே அமைதியாக இருக்க வேண்டும். உணவு சாப்பிட்டுவிட்டு தனது தொழில் அல்லது அலுவலகம் முதலானவற்றிற்கு செல்ல வேண்டும். அங்கும் கூட அமைதியில் இருக்க வேண்டும். அனைவருமே சொல்கின்றார்கள், எங்களுக்கு அமைதி வேண்டும் என்று. இதுவோ குழந்தைகளுக்கு சொல்லப்பட்டுள்ளது. அமைதியின் கடல் ஒரே ஒரு பாபா மட்டுமே. பாபா கட்டளையிடுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள். இதில் பேசுவதற்கு எதுவும் இல்லை. உள்முக நோக்கில் இருக்க வேண்டும். அலுவலகம் முதலியவற்றில் தங்களது காரியத்தையும் செய்ய வேண்டும் என்றால் இதில் அதிகம் பேச வேண்டிய தேவை எதுவும் இருக்காது. முற்றிலும் இனிமையானவர்களாக ஆக வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. சண்டையிடுவது முதலிய இதெல்லாம் கோபத்துடன் சேர்ந்தது. அனைத்திலும் பெரிய விரோதி காமம். பிறகு இரண்டாவதாக வருவது கோபம். ஒருவர் மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கிறார்கள். கோபத்தால் எவ்வளவு சண்டையாகி விடுகிறது. குழந்தைகளுக்கு தெரியும், சத்யுகத்தில் சண்டை நடப்பதில்லை. இது ராவணனுடைய குணத்தின் அடையாளம். கோபப்படுகிறவர்களும் கூட அசுர சம்பிரதாயத்தினர் எனப்படுகிறார்கள். பூதத்தின் பிரவேசம் அல்லவா? இதில் பேச வேண்டியது எதுவும் இல்லை. ஏனெனில் அந்த மனிதர்களுக்கோ ஞானம் கிடையாது. அவர்களோ கோபப்படுவார்கள். கோபப்படுபவர்கள் மீது கோபப்படுவதால் சண்டை வரும். பாபா சொல்லி புரிய வைக்கின்றார், இது கடுமையான பூதம். இதை யுக்தியுடன் விரட்ட வேண்டும். வாயிலிருந்து எந்த ஒரு கடுமையான சொல்லும் வெளிவரக்கூடாது. இது மிகவும் இழப்பை உருவாக்குவதாகும். விநாசமும் கூட கோபத்தினால்தான் ஏற்படுகின்றது அல்லவா? வீடு தோறும் எங்கெல்லாம் கோபம் இருக்கிறதோ அங்கே அசாந்தி அதிகமாக உள்ளது. கோபப்பட்டால் நீங்கள் பாபாவின் பெயரை கெடுக்கின்றீர்கள். இந்த பூதத்தை விரட்ட வேண்டும். ஒரு முறை விரட்டிவிட்டால் பிறகு அரை கல்பத்திற்கு இந்த பூதம் இருக்கவே செய்யாது. இந்த ஐந்து பூதங்கள் இப்போது முழு வேகத்தில் உள்ளன. இத்தகைய சமயத்தில்தான் பாபா வருகின்றார். விகாரங்கள் முழு வேகத்தில் இருக்கும் போது இந்த கண்கள் மிகவும் குற்றமானவை. வாயும் கூட குற்றம் உள்ளது. சப்தமாக பேசுவதால் மனிதர்கள் சூடாகி விடுகின்றனர். மேலும் வீட்டையும் கூட சூடாக்கி விடுகின்றனர். காமம் மற்றும் கோபம் இந்த இரண்டும் பெரிய விரோதிகள். கோபக்காரர்கள் நினைவு செய்ய இயலாது. நினைவு செய்பவர்கள் எப்போதும் அமைதியாக இருப்பார்கள். தனது மனதை கேட்டுக்கொள்ள வேண்டும். எனக்குள் பூதம் எதுவும் இல்லாதிருக்கின்றதா? மோகத்தினுடைய மற்றும் பேராசையினுடைய பூதமும் கூட உள்ளது. பேராசையின் பூதமும் கூட குறைவானது அல்ல. இவை அனைத்தும் பூதங்கள். ஏனெனில் ராவண சேனை. பாபா குழந்தைகளுக்கு நினைவு யாத்திரையை கற்றுத்தருகின்றார். ஆனால் இதில் அதிகமாக குழந்தைகள் குழம்பி போகின்றார்கள். புரிந்து கொள்வதில்லை. ஏனெனில் பக்தி அதிகம் செய்திருக்கின்றார்கள் அல்லவா? பக்தி என்பது தேக அபிமானம். அரை கல்பமாக தேக அபிமானம் இருந்தது. வெளிமுக நோக்கில் இருப்பதால் தன்னை ஆத்மா என உணர முடிவதில்லை. பாபா மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கின்றார். தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். ஆனால் அதுதான் முடிவதில்லை. மற்ற அனைத்து விஷயங்களையும் ஏற்றுக்கொள்ளவும் செய்கிறார்கள். பிறகு சொல்லிவிடுகிறார்கள், எப்படி நினைவு செய்வது? எந்த ஒரு பொருளும் காணப்படுவதில்லை. அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்கப்படுகின்றது, தன்னை ஆத்மா என உணருங்கள். இதையும் கூட அறிவீர்கள், அவர் எல்லையற்ற தந்தையாக உள்ளார். வாயினால் சிவா சிவா என சொல்ல தேவையில்லை. உள்ளுக்குள் தெரிந்திருக்கின்றீர்கள் அல்லவா நான் ஆத்மா என்பதை. மனிதர்கள் அமைதியை வேண்டுகின்றனர். அமைதியின் கடலாக இருப்பவர் அந்த பரமாத்மா ஒருவரே. நிச்சயமாக ஆஸ்தியும் அவர்தான் தருவார். இப்போது பாபா சொல்லி புரிய வைக்கின்றார், என்னை நினைவு செய்வீர்கள் என்றால் அமைதி ஏற்பட்டுவிடும். மேலும் பல பிறவிகளுக்கான பாவ கர்மங்கள் விநாசமாகிவிடும். வேறு ஒன்றும் எதுவும் இல்லை. இவ்வளவு பெரிய லிங்கம் அவ்வாறு இல்லை. ஆத்மா சிறியது, பாபாவும் சின்ன அளவாகவே உள்ளார். நினைவோ அனைவருமே செய்கின்றனர். ஹே பகவான், ஹே கடவுளே, யார் சொல்கிறார்கள்? ஆத்மா சொல்கிறது, என்னுடைய தந்தையை நினைவு செய்கின்றேன். ஆக பாபா குழந்தைகளுக்கு கூறுகின்றார், மன்மனா பவ, இனிமையான குழந்தைகளே, அந்தர்முகியாக இருங்கள். இப்போது என்னென்ன பார்க்கிறீர்களோ அவை அனைத்தும் அழிந்துவிட போகின்றன. மற்றபடி ஆத்மா அமைதியாக உள்ளது. ஆத்மா சாந்தி தாமத்திற்கு தான் செல்ல வேண்டும். எதுவரை ஆத்மா தூய்மை ஆகவில்லையோ அதுவரை அது சாந்தி தாமம் செல்ல முடியாது. ரிஷி முனி முதலானோரும் அமைதி எப்படி கிடைக்கும் என கேட்கிறார்கள். பாபாவோ சகஜமான யுக்தி சொல்கின்றார். ஆனால் குழந்தைகளில் பலர் அமைதியாக இருப்பதில்லை. பாபாவிற்கு தெரியும், வீடுகளில் இருக்கிறார்கள், ஆனால் முற்றிலும் அமைதியாக இருப்பதில்லை. சென்டர்களுக்கு கொஞ்ச நேரம் செல்கின்றனர். உள்ளுக்குள் அமைதியாக இருந்து பாபாவை நினைவு செய்வதில்லை. நாள் முழுவதும் வீட்டில் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கின்றனர். ஆகவே சென்டருக்கு வந்தாலும் கூட அமைதியாக அமர முடிவதில்லை. யாருக்காவது தேகத்தின் மீது பிரியம் ஏற்பட்டு விட்டது என்றால் அவர்களது மனம் ஒருபோதும் அமைதி அடையாது. அதனுடைய நினைவுதான் வந்து கொண்டே இருக்கும். பாபா புரிய வைக்கின்றார், மனிதர்களிடம் 5 பூதங்கள் உள்ளன. இவர்களுக்குள் பூதம் பிரவேசமாகி உள்ளது என சொல்கின்றார்கள் அல்லவா? இந்த பூதங்கள் தான் உங்களை ஏழையாக ஆக்கிவிட்டன. பூதம் என்று ஏதேனும் ஒன்று இருக்கலாம். அதுவும் எப்போதாவது பிரவேசமாகி விடுகிறது. பாபா சொல்கின்றார், 5 பூதங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பிரவேசமாகி உள்ளன. இந்த பூதங்களை விரட்டுவதற்காகத்தான் அழைக்கின்றனர். பாபா வந்து எங்களுக்கு அமைதி கொடுங்கள். இந்த பூதங்களை விரட்டுவதற்கான யுக்தி சொல்லுங்கள். இந்த பூதங்களோ அனைவரிடமும் உள்ளன. இது ராவண ராஜ்யம் அல்லவா? அனைத்தையும் விட கடுமையான பூதம் காமம், கோபம். பாபா வந்து பூதங்களை விரட்டுகின்றார் என்றால் அதற்கு பதிலாக ஏதேனும் கிடைக்கத்தான் வேண்டும் அல்லவா? அவர்கள் பேய் பிசாசுகளை விரட்டுகின்றனர், எதுவும் கிடைப்பதில்லை. இதை குழந்தைகள் அறிவார்கள். முழு உலகிலும் இருந்து பூதங்களை விரட்டுவதற்காக பாபா வருகின்றார். இப்போது முழு உலகத்திலும் அனைவருக்குள்ளும் பூதங்கள் பிரவேசமாகி உள்ளன. தேவதைகளிடம் எந்த ஒரு பூதமும் இருப்பதில்லை. தேக அபிமானத்தின் பூதமோ, காமம், கோபம், பேராசை, பற்று எதுவுமே இருப்பதில்லை. பேராசையின் பூதமும் குறைவானது அல்ல. இந்த முட்டையை சாப்பிட வேண்டும், அதை இதை சாப்பிட வேண்டும். அநேகரிடம் பூதங்கள் உள்ளன. நமக்குள் காமத்தின் பூதம், கோபத்தின் பூதம் நிச்சயமாக உள்ளது என்பதை தங்கள் மனதால் புரிந்து கொள்கின்றனர். ஆக இந்த பூதங்களை வெளியேற்றுவதற்காக பாபா எவ்வளவு கஷ்டப்படுகின்றார். தேக அபிமானத்தில் வருவதால் நான் நகை அணிய வேண்டும், இன்னென்ன செய்ய வேண்டும் என்ற எண்ணமெல்லாம் வருகின்றது. பிறகு சம்பாதித்த வருமானமெல்லாம் காணாமல் போய்விடும். கோபப்படுகிறவர்களுக்கும் கூட இதே நிலைமைதான். கோபத்தில் வந்து தந்தை குழந்தைகளை கொன்று விடுகின்றார், குழந்தைகள் தந்தையை கொன்று விடுகின்றனர், மனைவி கணவனை கொன்று விடுகின்றாள். எப்படி எப்படியெல்லாம் வழக்குகள் உள்ளன என்று சிறையில் போய் நீங்கள் பாருங்கள். இந்த பூதங்களின் பிரவேசத்தின் காரணத்தால் பாரதத்தின் நிலை என்னவாக ஆகிவிட்டது? பாரதத்தின் மிக பெரிய பானை தங்கம் வைரங்களால் நிரம்ப பெற்றிருந்தது, இப்போது காலியாகிவிட்டது. சொல்கின்றார்கள் அல்லவா, கோபத்தின் காரணத்தால் தண்ணீர் பானை கூட காய்ந்து போகும். ஆக இந்த பாரதத்தின் நிலையும் கூட இது போல ஆகிவிட்டது. இதையும் யாரும் தெரிந்திருக்கவில்லை. பூதங்களை வெளியேற்றுவதற்காக பாபா தான் வருகின்றார். இதை வேறு எந்த ஒரு மனிதரும் வெளியேற்ற முடியாது. இந்த ஐந்து பூதங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. அரை கல்பமாக இவற்றின் பிரவேசம் நடைபெற்று வந்தது. இந்த சமயமோ கேட்கவே வேண்டாம். யாராவது தூய்மையாக இருக்கலாம், ஆனால் பிறவியோ விகாரத்திலிருந்துதான் கிடைக்கின்றது. பூதங்களோ இருக்கத்தான் செய்கின்றன அல்லவா? ஐந்து பூதங்கள் பாரதத்தை முற்றிலும் ஏழையாக ஆக்கிவிட்டன. அதனால் வெளியிலிருந்து கடன் வாங்கிக் கொண்டே இருக்கின்றனர். பாரதத்திற்காகத்தான் பாபா கூறி புரிய வைக்கின்றார். இப்போது குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த கல்வியால் எவ்வளவு செல்வம் கிடைக்கின்றது? இது அழியாத படிப்பு, அழியாத தந்தை கற்றுத்தருகின்றார். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு வழக்கங்கள் உள்ளன. பாபா சிறு வயதிலிருந்தே கீதை படித்து வந்தார். மேலும் நாராயணருக்கு பூஜை செய்து வந்தார். எதையும் புரிந்து கொள்ளவில்லை. நான் ஆத்மா, அவர் என்னுடைய தந்தை, இதையும் கூட புரிந்து கொண்டிருக்கவில்லை. அதனால் எப்படி நினைவு செய்வது என்று கேட்கின்றனர். அட, நீங்களோ பக்தி மார்க்கத்தில் நினைவு செய்து வந்தீர்கள். ஹே பகவான், வாருங்கள், எங்களை விடுவியுங்கள், எங்களுக்கு வழிகாட்டியாகுங்கள். வழிகாட்டி கிடைப்பது முக்தி, ஜீவன் முக்திக்காக. பாபா இந்த பழைய உலகத்தின் மீது வெறுப்பு ஏற்படுமாறு செய்கின்றார். இந்த நேரம் ஆத்மாக்கள் அனைவருமே கருப்பாக உள்ளனர் எனும் போது அவர்களுக்கு வெள்ளையான உடல் எப்படி கிடைக்கும்? தோல் எவ்வளவுதான் வெளுப்பாக இருந்தாலும் ஆத்மாவோ கருப்பாக உள்ளது அல்லவா? வெள்ளையான அழகான சரீரம் உள்ளவர்களுக்கு போதை எவ்வளவு இருக்கிறது? ஆத்மா எப்படி வெள்ளையாகின்றது என்று மனிதர்களுக்கு தெரிவதே இல்லை. அதனால் அவர்கள் நாஸ்திகர் எனப்படுகின்றார்கள். யார் தங்களின் தந்தை, படைப்பவர் மற்றும் அவரது படைப்பை பற்றி அறியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் நாஸ்திகர்கள். யார் தெரிந்திருக்கின்றார்களோ அவர்கள் ஆஸ்திகர்கள். பாபா எவ்வளவு நன்றாக அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கின்றார். ஒவ்வொருவரும் தங்கள் மனதை கேட்டுக் கொள்ள வேண்டும். எதுவரை எனக்குள் தூய்மை உள்ளது? எதுவரை நான் என்னை ஆத்மாவாக உணர்ந்து பாபாவை நினைவு செய்கின்றேன்? நினைவு பலத்தினால்தான் ராவணன் மீது வெற்றியடைய முடியும். இதில் ஷரீரம் சக்திசாலியாக இருப்பதற்கான விஷயமே இல்லை. இந்த நேரம் அனைவரை காட்டிலும் பலசாலியாக இருப்பது அமெரிக்கா. ஏனென்றால் அவர்களிடம் செல்வம், வெடிமருந்துகள் முதலியன அதிகமாக இருக்கின்றன. அதனால் அந்த பலம் ஷரீர சம்பந்தமானது. கொள்வதற்காக நாம் வெற்றி பெற வேண்டும் என்பது புத்தியில் உள்ளது. உங்களுடையதோ ஆன்மீக பலம். நீங்கள் ராவணன் மீது வெற்றி அடைகின்றீர்கள். இதன் மூலம் நீங்கள் உலகத்திற்கு எஜமானன் ஆகிவிடுகிறீர்கள். உங்களை யாருமே வெற்றி அடைய முடியாது. அரை கல்பத்திற்கு யாராலும் அபகரிக்க முடியாது. வேறு யாருக்கும் தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பதில்லை. நீங்கள் என்னவாக ஆகிறீர்கள் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பாபாவையோ மிகுந்த அன்புடன் நினைவு செய்ய வேண்டும். மேலும் சுயதர்ஷன சக்கரதாரி ஆக வேண்டும். சுயதர்ஷன சக்கரத்தால் விஷ்ணு அனைவருடைய தலைகளையும் வெட்டினார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் இதில் இம்சைக்கான விஷயம் எதுவும் இல்லை. ஆக இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் என்னவாக இருந்தீர்கள்? இப்போது உங்கள் நிலையை பாருங்கள். நீங்கள் எவ்வளவு பக்தி முதலியவற்றை செய்திருந்தாலும் பூதங்களை வெளியேற்ற முடியவில்லை. இப்போது உள்முக நோக்கில் இருந்து பாருங்கள். எனக்குள் எந்த ஒரு பூதமும் இல்லாமல் இருக்கின்றதாம். யார் மீதாவது மனம் ஈடுபட்டது? நகை அணிந்தீர்கள் என்றால் சம்பாதித்த வருமானம் இல்லாமல் போகும். அவர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு கூட நன்றாக இருக்காது. அசுத்தமாகவே ஆகிவிட்டார்கள். தூய்மையாக இல்லை. உள்ளுக்குள் மனம் அரித்துக் கொண்டே இருக்கும், நான் தூய்மை இழந்து விட்டேன் என்று. பாபா சொல்கின்றார், தேகத்துடன் கூட அனைத்தையும் மறந்து விடுங்கள். தன்னை ஆத்மா என உணருங்கள். இந்த நிலை இருப்பதன் மூலம் நீங்கள் தேவதை ஆவீர்கள். ஆக எந்த ஒரு பூதமும் வரக்கூடாது. தன்னை தான் சோதித்து பாருங்கள் என்று சொல்லி புரிய வைத்துக் கொண்டே இருக்கின்றார். அநேகரிடம் கோபம் உள்ளது. நிந்தனை செய்யாமல் அவர்களால் இருக்க முடிவதில்லை. பிறகு சண்டை நடக்கிறது. சிலரோ மிகவும் கெட்டவர்களாக உள்ளனர். பூதங்களை விரட்டிவிட்டு முற்றிலும் தூய்மையாக வேண்டும். ஷரீர நினைவு கூட வரக்கூடாது. அப்போதுதான் உயர்ந்த பதவி பெற முடியும். அதனால் 8 ரத்தினங்கள் பாடப்படுகின்றன. உங்களுக்கு ஞான ரத்தினங்கள் கிடைக்கின்றன. ரத்தினங்களாக மாறுவதற்காக பாரதத்தில் 33 கோடி தேவதைகள் இருந்தனர் என்று சொல்கின்றனர். ஆனால் அவர்களிலும் கூட 8 ரத்தினங்கள் கௌரவத்துடன் தேர்ச்சி பெறுவார்கள். அவர்களுக்குத்தான் பரிசு கிடைக்கும். எப்படி ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறது அல்லவா? நீங்கள் அறிவீர்கள், குறிக்கோள் மிக உயர்ந்தது. போக போக கீழே விழுந்து விடுகின்றனர். பூதத்தின் பிரவேசம் ஆகிவிடுகின்றது. அங்கே விகாரம் இருப்பதில்லை. குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் முழு டிராமாவின் சக்கரமும் சுற்ற வேண்டும். 5000 ஆண்டுகளில் எத்தனை மாதங்கள், எத்தனை மணிகள், எத்தனை வினாடிகள் உள்ளன என்று நீங்கள் அறிவீர்கள். யாராவது கணக்கு எடுப்பது என்றால் எடுக்க முடியும். பிறகு இந்த மரம் இருக்கிறதே, அதிலும் கூட கல்பத்தில் இத்தனை வருடங்கள், இத்தனை மாதங்கள், இத்தனை நாட்கள், இத்தனை மணிகள், இத்தனை வினாடிகள் உள்ளன என்று எழுதிவிடுவீர்கள். இவர்கள் முற்றிலும் சரியாக சொல்கிறார்கள் என்று மனிதர்கள் சொல்வார்கள். 84 பிறவிகளின் கணக்கை சொல்கின்றார்கள். ஆக கல்பத்தின் ஆயுளை ஏன் சொல்ல மாட்டார்கள்? குழந்தைகளுக்கு முக்கியமான விஷயமோ சொல்லப்பட்டுள்ளது, அதாவது எப்பாடுபட்டாவது பூதங்களை விரட்டியாக வேண்டும். இந்த பூதங்கள் உங்களுக்கு முழு அழிவை ஏற்படுத்தியுள்ளன. மனிதர்கள் அனைவரிடமும் இந்த பூதங்கள் நிச்சயமாக உள்ளன. பிரஷ்டாச்சாரத்தின் பிறப்புகளாகவே உள்ளனர். அங்கே பிரஷ்டாச்சாரம் இல்லை. சத்தியோகத்தில் ராவணனே இல்லை. ராவணனையும் கூட யாரும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் ராவணன் மீது வெற்றி கொள்கின்றீர்கள், பிறகு ராவணனே இருக்க மாட்டான். இப்போது புருஷார்த்தம் செய்யுங்கள். பாபா வந்திருக்கின்றார் என்றால் பாபாவின் ஆஸ்தி கண்டிப்பாக கிடைத்தாக வேண்டும். நீங்கள் எத்தனை முறை தேவதை ஆகின்றீர்கள், எத்தனை முறை அசுரர்களாகிறீர்கள், அதனுடைய கணக்கை கூற முடியாது. எண்ணற்ற முறை ஆகியிருப்பீர்கள். நல்லது குழந்தைகளே, அமைதியில் இருப்பீர்கள் என்றால் ஒருபோதும் கோபம் வராது. பாபா என்ன அறிவுரை கொடுக்கின்றாரோ அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். நல்லது, இனிமேலும் இனிமையான வெகு காலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது தன்னை தான் கேட்டுக்கொள்ள வேண்டும், எனக்குள் எந்த ஒரு பூதமும் இல்லைதானே, கண்கள் குற்றம் உள்ளதாக இல்லையே, சப்தமாக பேசுகின்ற அல்லது அசாந்தியை பரப்புகின்ற பழக்கம் இல்லைதானே, பேராசை மோகத்தின் விகாரங்கள் தொந்தரவு செய்யாமல் இருக்கின்றனவா. இரண்டாவது, எந்த ஒரு தேகதாரியிடமும் மனம் ஈடுபடாமல் இருக்க வேண்டும். தேகத்துடன் கூட அனைத்தையும் மறந்து நினைவு யாத்திரை மூலம் தனக்குள் ஆன்மீக பலத்தை நிரப்ப வேண்டும். ஒரு முறை பூதங்களை விரட்டிவிட்டு அரை கல்பத்திற்கு விடுதலை பெற வேண்டும். வரதானம் ஈஸ்வரிய சட்டத்தை புரிந்து கொண்டு விதியின் மூலம் வெற்றியை பலனாக அடையக்கூடிய முதல் டிவிஷனுக்கு அதிகாரி ஆகுங்கள். விளக்கம், தைரியத்தின் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது பல அடிகளுக்கான உதவி. நாடகத்தில் இந்த சட்டத்தின் விதி பதிவாகி இருக்கின்றது. ஒருவேளை இந்த விதியானது சட்டத்தில் இல்லாமல் இருந்தால் அனைவரும் உலகில் ராஜாவாக ஆகியிருப்பர். வரிசை கிரமம் ஆவதற்கான சட்டம் இந்த விதியின் காரணத்தினால்தான் உருவாகின்றது. ஆக எவ்வளவு விரும்புகிறீர்களோ தைரியம் வையுங்கள் மற்றும் உதவி அடையுங்கள். சமர்ப்பணம் ஆனவர்களாக இருந்தாலும் இல்லறவாசிகளாக இருந்தாலும் அதிகாரம் சமமாக இருக்கின்றது. ஆனால் விதியின் மூலம் வெற்றி. இந்த ஈஸ்வரிய சட்டத்தை புரிந்து கொண்டு அலட்சியத்தின் லீலைகளை அழித்துவிட்டால் முதல் டிவிஷனுக்கான அதிகாரம் கிடைத்துவிடும். ஸ்லோகன், சங்கல்பம் என்ற பொக்கிஷத்தில் சிக்கனத்தின் அவதாரமாக ஆகுங்கள். நல்லது, ஓம் சாந்தி.